விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 29.
எனதர்ம அன்புள்ளங்களே, ஒரு கற்பனை காட்சியோடு இன்றைய விவிலிய தேடலை நாம் ஆரம்பிப்போம். மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு குற்றவாளியின் தலையும் முகமும் கருப்பு துணியால் மூடப்படுகின்றன. அவரது கழுத்தைச் சுற்றி தூக்குக் கயிறு மாட்டப்படுகின்றது. மற்றொரு காட்சியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி மின்சார நாற்காலியில் பிணைக்கப்படுகின்றார். அவரது கரங்கள், கால்கள், தலை ஆகிய பகுதிகளில் சக்தி மிகுந்த மின்சாரம் பாய்வதற்கு ஏற்றவாறு இணைப்புகள் பொருத்தப்படுகின்றன. அவ்வேளையில் திடீரென மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்றும் அவர் சுதந்திரமாக செல்லலாம் என்றும் ஓர் ஆணை வந்து சேர்ந்தால் தூக்கு மேடையில் அல்லது மின்சார நாற்காலியில் இருக்கும் மனிதரின் நிலை எப்படி இருக்கும்? நம்ப முடியாத மகிழ்வின் உச்சத்தை அடையும் அவர் பேச்சிழந்து மூச்சிழந்து ஒருவேளை மயங்கி விழவும் கூடும், இல்லையா? அன்பு இதயங்களே, இதையொத்த ஒரு சூழலை மன்னிக்க மறுத்த பணியாள் ஓமையின் முதல் பகுதியில் இயேசு சித்திரிக்கின்றார். 10,000 தாலந்து கடன்பட்ட பணியாளரின் கடன் தொகை முழுவதையும் அரசன் தள்ளுபடி செய்து அவரை சுதந்திரமாக போக அனுமதித்த அந்த வேளையில் இதுபோன்றதொரு மகிழ்வு அந்த பணியாளரை நிறைத்திருக்க வேண்டும். அந்த மகிழ்வு அவரை நன்றி நிறைந்தவராக, அயலவருக்கு நன்மை செய்பவராக மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? இந்த உவமையின் இரண்டாம் பகுதியில் இயேசு விவரிக்கும் காட்சி வித்தியாசமாக அமைந்துள்ளது. இதோ இந்த உவமையின் இரண்டாம் பகுதி.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, "நீ பட்ட கடனை திருப்பித்தா?" எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, "என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன்" என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான்.
அன்பு இதயங்களே, இயேசு இந்த உவமையில் பயன்படுத்தியுள்ள இரு கடன் தொகைகள் பல விவிலிய ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்று குறிப்பிட்டோம். 10,000 தாலந்து, 100 தெனாரியம் என்ற இந்த இரு தொகைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, 10,000 தாலந்து கடல் அளவு நீர் என்றால் 100 தெனாரியம் கையளவு நீர்தான். கடலளவு நீரில் மூழ்கி மூச்சுவிட போராடிக் கொண்டிருந்த பணியாளரை அரசர் கரம் நீட்டி கரை சேர்த்ததைக் கண்டு நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். அதே கருணையை அந்த பணியாளர் தன் உடன் பணியாளருக்கும் காட்டுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவரோ தனக்கு வழங்கப்பட்ட வாழ்வு பிச்சையை மறந்துவிட்டு தன் உடன் பணியாளரின் மூச்சை நிறுத்த அவரது கழுத்தை நெரித்தார் என்று வாசிக்கும்போது நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். நாம் அடைந்த அதிர்ச்சியை உடன் பணியாளர்களும் அடைந்தனர். தொடர்ந்து அங்கு நிகழ்ந்ததை இந்த உவமையின் 3 பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, "பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா?" என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்.
மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு தேவா, மன்னிப்பு, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, மன்னிப்பு பெறுவதும் தருவதும் நாம் உள்ளிழுத்து வெளிவிடும் சுவாசத்தைப் போல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த செயல்பாடுகள். ஒன்று குறைந்தாலும் நோயுறுவோம். மன்னிப்பு பெறுவதும் தருவதும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல, ஒரு பக்கம் மட்டுமே உருவங்கள் பதிந்து மற்றொரு பக்கம் தேய்ந்து போயிருந்தால் அந்த நாணயம் மதிப்பில்லாமல் போகும். 10,000 தாலந்து கடனிலிருந்து மன்னிப்பு பெற்ற பணியாளர் தான் பெற்ற மன்னிப்பை அடுத்தவருக்கு தர மறுத்தபோது அவர் பெற்ற மன்னிப்பும் நோயுற்று விலை மதிப்பற்று போனது. இதையே இந்த உவமையின் இறுதியில் இயேசு இவ்விதம் கூறுகின்றார்.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்.
இறைவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்று சொல்வதை விட நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாதபோது அந்த உணர்வு நம்மை நாமே மன்னிக்க முடியாதவாறு நம்மை சிறைப்படுத்துகின்றது என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். மன்னிக்க மறுப்பதை குறித்து ஸ்டெஃபனி என்பவர் சொல்லியுள்ள வார்த்தைகள் நம்மை பெரிதும் சிந்திக்க தூண்டுகின்றன.
ஒருவரை மன்னிக்க மறுப்பது எவ்விதம் உள்ளதெனில், நஞ்சை நாம் குடித்துவிட்டு அடுத்தவர் இறப்பார் என்று எதிர்பார்ப்பதை போல் உள்ளது.
அன்பு இதயங்களே, நாம் ஒவ்வொருவரும் சிறுவயது முதல் பல்வேறு சூழல்களில் மன்னிப்பை பெற்று வளர்ந்துள்ளோம். மன்னிப்பினால் பக்குவம் அடையும் நமது உள்ளம் அடுத்தவரையும் மன்னிக்க பழகுகின்றது. இதற்கு மாறாக நாம் பெற்றுள்ள மன்னிப்பை மறந்துவிட்டு அல்லது மறுத்து ஒதுக்கிவிட்டு பகைமையிலும் வெறுப்பிலும் நம் மனம் நிறையும் போது அது ஓர் அமிலத்தைப் போல நம்மை புண்ணாக்குகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, 1994 ருவாண்டா நாட்டில் உருவான ஓர் இனக்கலவரத்தில் டுட்சி எனப்படும் இனத்தை சார்ந்தவர்களில் 1,000,000+ அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 3,00,000+ அதிகமானோர் குழந்தைகள். ஹுட்டு இனத்தைச் சார்ந்த 70,000+ மேற்பட்டவர்கள் இந்த கொடூர கொலைகளை செய்ததாக ஒத்துக்கொண்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏறத்தாழ 10 சென்று 2005 இக்கொலையாளிகளை அரசு விடுவித்தது. அவர்கள் கொலை செய்தது போக எஞ்சியிருந்த அதே டுட்சி மக்கள் மத்தியில் அவர்கள் மீண்டும் வாழ வந்தனர்.
கொலையாளிகளுக்கும் கொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையே நடந்த ஒப்புரவை As we forgive, நாங்கள் மன்னிப்பது போல் என்ற ஆவணப்படம் காட்டுகின்றது. மனதை சங்கடப்படுத்தும் பல காட்சிகள் இந்த படத்தில் உள்ளன. கொலையாளிகளை மன்னிக்கவே முடியாது என்று ஆரம்பத்தில் கூறும் மக்கள் முடிவில் அவர்களை மன்னிக்கும் காட்சிகள் உள்ளத்தை அதிகம் தொடுகின்றன, நம்பிக்கையை தருகின்றன. அதேபோல் அன்புள்ளங்களே, அந்த கொலையாளிகளும் உண்மையிலேயே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவது மனதை தொடும் காட்சிகள். இவர்கள் நடிகர்கள் அல்ல, மன்னிப்பை உண்மையாக வழங்கியவர்கள், பெற்றவர்கள். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் மன்னிப்பை வாழ்ந்தவர்கள். இந்த ஆவணப்படத்தில் ஒருவர் சொல்லும் கூற்றை மட்டும் இங்கு கூற விளைகிறேன். மன்னிப்பு வழங்க போராடி வந்த துட்சி மக்களை வழிநடத்தி வந்த ஓர் அருள் பணியாளர் சொல்லும் இந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் நல்லதொரு பாடமாக அமைகின்றன.
இந்த மக்கள் தங்களது வேதனை, கசப்பு, வெறுப்பு இவற்றிலேயே வாழ்ந்து வந்தால் இந்த உணர்வுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். ஓர் உலோக கிண்ணத்தில் வைக்கப்பட்டுள்ள அமிலமானது எப்படி அந்த கிண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இறுதியில் அந்த பாத்திரம் முழுவதையும் கரைத்து அழித்து விடுகின்றதோ, அதேபோல் இவர்களது இந்த கசப்பான எண்ணங்கள், நினைவுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். மன்னிப்பு ஒன்றே இவர்களை காப்பாற்ற முடியும்.
மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு தேவா, மன்னிப்பு, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, மன்னிப்புக்கு பதில் வெறுப்பு நம் மனங்களில் புரையோடிப் போய் நமது மனதையும் வாழ்வையும் ஓர் அமிலமாய் அரித்துவிட்டால், அழித்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு செப்டம்பர் 11 ஓர் எச்சரிக்கை நாளாக அமைந்தது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உலக வர்த்தக கோபுரங்கள் தாக்கப்பட்ட நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்து வருகின்றது.
இந்த வன்முறை நிகழ்வை தொடர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு எடுத்த முதல் முடிவு பழிக்கு பழி என்ற முடிவு. இந்த அழிவை உருவாக்கியவர்களை வேரோடு அழிப்போம் என்ற சூளுரையோடு அமெரிக்க இராணுவம் புறப்பட்டது. முகமும் முகவரியுமற்ற எதிரியை தேடி ஆப்கானிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளில் அமெரிக்க இராணுவம் பேரழிவை ஏற்படுத்தினர். முகமற்ற இந்த வன்முறை கும்பலின் ஒரே முகவரி என்று சொல்லப்பட்ட ஒசாமா பின் லேடன் என்ற தலைவன் கொல்லப்பட்டார். அவரது மரணம் ஒரு தீர்வாக அமைவதற்கு பதில் இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்கியது. இன்னும் பல அடிப்படைவாத குழுக்கள் தோன்ற காரணமானது. பழிக்கு பழி என்பதை தங்கள் வேதமாக கொண்டு செயலாற்றும் ISIS என்ற வன்முறை கும்பல் பரப்பி வரும் வெறுப்பு உலகின் அனைத்து நாடுகளையும் அமைதியிழக்கச் செய்துள்ளது. இந்த வன்முறை கும்பலின் வலையில் சிக்கிய பங்களாதேஷ் இளையோர் ஜூலை 1 கடந்த வெள்ளியன்று 20 கொன்ற நிகழ்வு நம்மை அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது.
அன்பு இதயங்களே, உலகின் பல இடங்களில் பழிக்கு பழி என்ற அமிலத்தால் தங்கள் உள்ளங்களை நிறைத்து அழிந்து கொண்டிருக்கும் வன்முறையாளர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வெறி என்ற அமிலத்திற்கு பதிலாக மன்னிப்பு என்ற மருந்தினால் குணம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இரக்கத்தை சுரந்திடும் இதயத்தின் சுனைகளில் பூங்கும் புனிதம் அல்லவா, அது புண்ணிய நதி அல்லவா. தன்னலம் கரைத்து தியாகத்தின் குழைந்து வளர்ந்திடும் தனி தருவே நாம் பூங்கிடும் மரம் அல்லவா. எழுந்திடும் திசைகளிலே சிறகுகள் விரிகின்றதே, புன்னகை பூக்கும் பூமியை நோக்கும் நெஞ்சினில் என்றும் இன்பம். கருணை மழையில் நனைந்தே கவிதை வெளியில் பறந்தே, உயிரே உயிரே உனிலே சரணமடைந்தே உறவின் உதயம் அறிந்தே.
விபிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.